ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. سرو بحلم أهلنغل لنيتهم بديت ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதா. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், ஏனைய எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். மனிதர்களாகிய எங்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலங்களில் ஒரு சில கட்டுப்பாடுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே சில முக்கியமான கட்டுப்பாடுகள், அது சரியாக இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகள் யாரிடத்திலே சரியாக இருக்கிறதோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடையக்கூடியவர்களாக மாறுவார். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள். வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும், உங்களிலே உள்ள அமீர்மார்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த கட்டுப்பாட்டை எங்களுக்கு வலியுறுத்துகிறார். எனவே இந்த விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுனுடைய கட்டுப்பாடும் அவசியம், அவனுடைய தூதருடைய கட்டுப்பாடும் அவசியம், அதேபோன்று ஒரு அமீருடைய கட்டுப்பாடும் மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இதற்கு அப்பாலும் ஒரு சில கட்டுப்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த விடயத்தை பற்றி சுருக்கமாக இந்த இடத்திலே தெளிவுபடுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு கட்டுப்பாடை பொறுத்தவரையில், ஆண்களாக இருந்தால் அதே போன்று பெண்களாக இருந்தாலும் இந்த கட்டுப்பாடை பொறுத்தவரையில் மிக அவசியமாகிறது. அதுதான் பெற்றோர்களுக்கான கட்டுப்பாடு. அதேபோன்று விசேஷமாக பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மேலதிகமான ஒரு கட்டுப்பாடு இன்னும் ஒன்று இருக்கிறது, அவர்களுடைய கணவருக்கு கட்டுப்படுவது. இப்படி ஒவ்வொரு வகையான கட்டுப்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு போட்டு அதிலே நாங்கள் சரியாக நடக்கிறோமா என்பதை எங்களுடைய விடயங்களிலே அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்திலே அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்றோர்கள் விடயத்திலே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்பதை பற்றி சுருக்கமான சில விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே இந்த பெற்றோர்களுடைய கட்டுப்பாடுகள், அவர்களோடு நல்ல முறையிலே நடத்தல், அவர்களுடைய விடயங்களிலே பணிந்து செல்லல் என்பது தொடர்பாக பல விடயங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹுனுடைய வலியுறுத்தல் இந்த விடயத்திலே இருக்கிறது என்றால், தனக்கு அடிபணுவதற்கு அடுத்தபடியாக தனக்கு இணை வைக்க கூடாது என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவர்களுடைய விடயங்களிலே உங்களுடைய இறக்கைகளை நீங்கள் தாழ்த்திக் கொடுங்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய மனம் நோகக்கூடிய அளவில், அவர்களுடைய மனங்கள் விரும்பாத அளவிலே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 151வது வசனத்திலே சொல்கிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எவை எவைகளை தடை செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைத்துவிட்டு சொல்கிறான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு நீங்கள் எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்கக் கூடாது என்று சொல்லிவிட்டு, வபில் வாலிதைன் இஹ்ஸானா, பெற்றோர்களோடு நீங்கள் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், விதித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஹராமாக்கக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் காணப்படுகின்றன. அதிலே பிரதானமான ஒன்று அல்லாஹுக்கு இணை வைத்தல், இதற்கு அடுத்தபடியாக இதற்கு மேலே ஒரு பாவம் என்று ஒன்று கிடையாது. இந்த இணை வைத்தலுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நீங்கள் பிழையாக நடக்கக்கூடாது, அவர்களுடைய நன்றிகளை மறந்து நீங்கள் செயல்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதித்திருக்கிறான், இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று நபிக்கு சொல்லும்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதேபோன்று சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்திலே 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸானா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு விதித்திருக்கிறான், அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு விதித்திருக்கிறான் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வசனங்கள் இரண்டையும் நாங்கள் அவதானித்தால், அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுக்கு நீங்கள் எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காதீர்கள், இதனை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்வதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம், உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதேபோன்று சூரத்து லுக்மான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், 14வது வசனத்திலே, வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதை, ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம், வசியத்து செய்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு அழகிய முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வசியத்து செய்திருக்கிறோம். حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ, அவர்களுடைய தாய் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்து, சிரமங்களுக்கு மேல் சிரமங்களை அனுபவித்து, பலவீனங்களுக்கு மேல் பலவீனங்களை அடைந்து அவள் அந்த மனிதனை சுமந்தாள். وَفِصَالُهُ فِي عَامَيْنِ, இரண்டு வருடங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக அவள் செலவழித்தாள். எனவே அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதே போன்று உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்தி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே அல்லாஹுவினுடைய வசியத், வசியத்து என்றால் அது ஒரு இறுதி உபதேசம். ஒரு மனிதன் மரணிக்கப் போகிறான், மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தன்னுடைய குடும்பம் தொடர்பாக, தன்னுடைய நிலை தொடர்பாக அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதுதான் வசியத்து என்று சொல்கிறோம். இந்த வசியத்தை மனிதர்களிலே அதிகமானவர்கள் தட்டவே மாட்டார். எனவே அல்லாஹ்வினுடைய வசியத்து என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய உருக்கமான உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கும் நன்றி செலுத்துவதோடு உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அதிலும் உங்களுடைய தாய் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்து, உங்களை சுமந்து, உங்களுக்கு பால் குடிக்க தந்து, இரண்டு வருடங்கள் அதற்காக வேண்டி அவள் செலவிட்டு சிரமப்பட்டு, அதற்கு மேலாலும் பல கஷ்டங்களை அவள் அனுபவித்திருக்கிறாள், எனவே இவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், வ இன் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பீ மா லைஸ லக பிஹி இல்ம், இந்த பெற்றோர் விடயத்திலே நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹினுடைய தீனை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு அவர்கள் முயற்சி செய்தால், உங்களுக்கு அவர்கள் வலியுறுத்தினால், அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள், ஏனைய சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வஸாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவ்விருவரோடும் உலக விடயங்களிலே நல்ல முறையிலே தோழமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் என்ற அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹினுடைய உபதேசங்களை பொறுத்தவரையில் பெற்றோர் விடயத்திலே மிக ஆணித்தரமான உருக்கமான கட்டளைகளை அல்லாஹு தஆலா போடுகிறான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் பெற்றோர்களிலே தாயை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா விசேடமாக அந்த தாயை சிலாகித்துக் கூறுகிறார். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர்கள் வந்தார்கள். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே 5971 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே, நான் தோழமை கொள்வதற்கு, நான் நெருங்கி பழகுவதற்கு மிக தகுதியான சிறந்த தோழமை எது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் தான் இந்த உலகத்திலே நீ தோழமை கொள்வதற்கு, நெருங்கி பழகுவதற்கு, அந்நியோன்யமாக நடந்து கொள்வதற்கு மிக மிக நெருக்கமான உறவு உன்னுடைய தாய் என்றார். அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, பிறகு யார்? மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில், உங்களுடைய தாய் தான் என்றார். மீண்டும் யார் என்று அவர் மூன்றாவது முறையும் கேட்கிறார். மூன்றாவது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில், உங்களுடைய தாய் என்றார். அடுத்ததாக நாலாவது முறை மீண்டும் பிறகு யார் என்று கேட்ட பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம அபூக, பிறகு உன்னுடைய தந்தை என்றார். இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், முதல் நாங்கள் தோழமை கொள்வதற்கும் நெருங்கி பழகுவதற்கும் விசுவாசமாக நடந்து கொள்வதற்கும் முதல் நான்கு ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாரென்றால் எங்களுடைய தாயும் எங்களுடைய தந்தையும். முதல் மூன்று இடங்களை தாய் பிடித்திருக்கிறாள், நாலாவது இடத்தை தான் தந்தை பிடித்திருக்கிறார். இந்த நான்கு ஸ்தானங்களை கடந்துதான் இந்த உலகத்திலே நாம் வைக்கக்கூடிய ஏனைய உறவுகள், ஏனைய நட்புகள், ஏனைய தோழமைகள் இவைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இந்த பெற்றோரோடு உள்ள அந்த அழகிய முறையிலே நடக்கக்கூடிய இந்த தன்மையை பொறுத்தவரையில் இது ஒவ்வொரு விசுவாசியிடத்திலும் சரியாக வர வேண்டும், ஒவ்வொரு வாலிபர்களிடத்திலும் இது சரியாக வர வேண்டும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய வாலிபர்களை பொறுத்தவரையில் இதனை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, இதனுடைய மகத்துவத்தை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை. பெற்றோர்கள் ஏதாவது அவர்களுக்கு சொன்னால் அவர்களை எதிரிகளை பார்ப்பது போன்று அவர்கள் பார்க்கிறார்கள். மார்க்க விடயங்களிலே பெற்றோர்கள் ஏதாவது அவர்களுக்கு வலியுறுத்தினால் அவர்கள் ஒரு எதிரியாக தன்னுடைய பெற்றோரை ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய சொல் விடயங்களிலே மதிப்புகள் கிடையாது, அவர்களுடைய ஆசைகள் என்ன இருக்கிறது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கிறது, அவர்கள் எப்படியெல்லாம் நான் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்ப்பதே கிடையாது. முழுக்க முழுக்க அவர்களுடைய நன்றிகளை நிராகரிக்கக்கூடிய நிலைமையிலே அதிகமான வாலிபர்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இன்று பல மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகின்ற வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இதனை பார்க்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர் அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் விடயத்திலே அவர்கள் எவ்வளவு தலை குனிகிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் மனதிலே மனதளவிலே எந்த அளவு வெந்து போகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். சில கட்டங்களிலே சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளை தவறு செய்திருக்கிறது என்று விளங்கினால் கூட அதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் அதனை மறுப்பதற்கும் அதனை நிராகரிப்பதற்கும் அதற்கு எதிராக வாதிடுவதற்கும் தன்னுடைய பிள்ளை சார்பாக நிற்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த தங்களுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் தலை குனிவை பெற்றோருக்கு ஏற்படுத்துகிறார்கள். இன்று இந்த போதை வஸ்துகளிலே ஈடுபடக்கூடியவர்களை நீங்கள் அவதானித்தால் அதிலே ஈடுபடக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எந்த அளவு அவர்கள் மனம் நொந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவர்கள் எந்த அளவு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அடுத்தவர்களிடத்திலே சொல்லி எந்த அளவு அவர்கள் கவலைப்படுகிறார். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தீன், அதற்காக அவர்கள் காலாகாலம் தியாகம் செய்து அதற்காக அர்ப்பணித்து அது வளர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர். ஆனால் நொடிப்பொழுதிலே வந்து இருந்து கொண்டு பெற்றோர்களையும் நிராகரித்து அல்லாஹ்வினுடைய அந்த சரியான தீனையும் நிராகரித்து மார்க்கத்தையும் புறக்கணிக்கக்கூடிய வாலிபர்கள் இன்று இருக்கிறார்களா இல்லையா? எனவே அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் விடயத்தில் நாங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனம் எங்களினால் நோகக்கூடாது. எங்களினால் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தலைகுனிவை அடையக்கூடாது. எந்த இடத்திலும் எங்களுடைய பெற்றோருக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களும் மாற வேண்டும். அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலும் அதன் மூலமாக வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த பெற்றோர் விடயத்திலே இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள், அந்த உரிமைகளை நாங்கள் சரியாக சிந்தித்தால் எங்களிலே யாரும் எங்களுடைய பெற்றோரோடு முரண்படுவதற்கு, அவர்களோடு சண்டை பிடிப்பதற்கு, அவர்களோடு வாக்குவாதப்படுவதற்கு முயற்சி செய்யவே மாட்டார். இஸ்லாம் அந்தளவு உரிமைகளை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பிள்ளைகள் விடயத்தில் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வந்தது. இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே 410 இலக்கத்தில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மகன், என்னுடைய தந்தை எனக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது என்று முறைப்பாடு வைக்கிறார். தந்தை எடுத்திருப்பார், ஏதோ கைமாற வேண்டும் என்பதற்காக, ஏதோ செலவுக்கு தேவை என்பதற்காக அவர் தன்னுடைய மகனிடத்திலே கடனாக வாங்கியிருப்பார். வாங்கி கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை அவர் இருந்திருப்பார். அதனை வைத்துத்தான் இந்த மகன் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அல்லாஹின் தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு கடன் தர வேண்டியிருக்கிறது என்று ஒரு வழக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். அந்த வார்த்தையோடு அந்த வழக்கு தள்ளுபடியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அந்த வமாலுகலி அபிக், உன்னுடைய தந்தை உன்னிடத்திலே கடன் வாங்கியதாக நீ என்னிடத்திலே வழக்கு எடுத்துக் கொண்டு வருகிறாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வமாலுகலி அபிக், நீயும் உன்னுடைய சொத்தும் உன்னுடைய தந்தைக்குத்தான் சொந்தமானது என்றார். நீயும் உன்னுடைய சொத்தும் உன்னுடைய தந்தைக்கு உரித்தானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வார்த்தையோடு அந்த வழக்கு தள்ளுபடியானது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பிள்ளையினுடைய விடயங்களிலே, சகல விடயங்களிலும் பெற்றோருக்கு உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதனை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. எனவே கடன் எடுத்த அந்த பெற்றோர், அந்த மகனும் பெற்றோரும் அந்த கடன் விடயத்திலே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வழக்கு தள்ளுபடியாகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அளவு இஸ்லாம் பெற்றோர் விடயத்திலே உரிமையை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த பெற்றோரோடு அழகிய முறையிலே நடப்பது என்பது ஒரு அமல், நாங்கள் செய்யக்கூடிய விசேடமான அமல்களிலே ஒன்றுதான் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் நலவை நாடுவதும், அவர்களுக்கு நன்மை செய்வதும், அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை நாங்கள் செய்வதும், அவர்களுடைய மனம் நோகாமல் நாங்கள் நடந்து கொள்வதும், அடுத்தவர்களுக்கு முன்னால் தலைகுலிவை ஏற்படுத்தாமல் நாங்கள் நடந்து கொள்வதும், இது எல்லாமே பெற்றோருக்கு நாங்கள் செய்யக்கூடிய நலவுகளில் நின்றும் உள்ளதாக காணப்படுகிறது. இது மிகச்சிறந்த அமலாகவும் காணப்படுகிறது. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் எது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. முதலாவது சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது என்றார். சும்மாய், பிறகு எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, இது இரண்டாவது மிகச்சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே சஹாபி மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், பிறகு எது என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது இடத்தில் எதை வைத்தார்கள் தெரியுமா? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் முயற்சி செய்வது, போராடுவது இருக்கிறதே, அது மூன்றாவது என்றார். எனவே முதலாவது இடத்திலே இருக்கக்கூடியது தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது. இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் என்னவென்றால், பெற்றோர்கள் விடயத்திலே நாங்கள் நன்மை செய்வதும், அவர்களோடு அழகிய முறையிலே நடந்து கொள்வதும், அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹின் தூதரே, நீங்கள் இப்பொழுது பேர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்திற்கு நானும் பேர் தருகிறேன் என்றார். அவருடைய சில நடவடிக்கைகளை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அவர்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், ஆம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியென்றால் நீ இந்த யுத்தத்திற்கு பெயர்களை தர வேண்டாம், நீ உன்னுடைய பெற்றோருடைய விடயத்திலே அவர்களுடைய விஷயங்களிலே முயற்சி செய் என்று அவரை திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தியை சஹி புகாரி என்ற கிரந்தத்திலே 3004 இலக்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இந்த அளவு இஸ்லாம் பெற்றோர் விடயத்திலே முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், மன் அஹப்ப ஐயுமத்தலஹு ஃபி உம்ரிஹி யார் தன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதேபோன்று அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்திலும் பரக்கத்து கிடைக்க வேண்டும், கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர், ஃபல் யபுர்ரலி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோரோடு அவர் அழகிய முறையிலே நடந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்திலே 13401 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹின் தூதரே, நான் பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், பெரிய ஒரு குற்றத்தை நான் செய்திருக்கிறேன், இதற்கு எனக்கு தௌபா இருக்கிறதா என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு அவர் இல்லை என்று சொன்னார். அப்படியென்றால் உன்னுடைய தாயினுடைய சகோதரி அவள் உயிரோடு இருக்கிறாளா என்று கேட்டார். ஆம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போய் நீ அவர்களோடு அழகிய முறையிலே நடந்து கொள், அவர்களுக்கு உபகாரம் செய், அவர்களுக்கு நீ நன்மை செய், உன்னுடைய இந்த பாவம், நீ செய்யக்கூடிய இந்த வேலையின் மூலமாக இந்த உபகாரத்தின் மூலமாக அதற்குரிய அந்த தௌபா கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் கூட, பிழைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் கூட, தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெற்றோரோடு அழகிய முறையிலே அவன் நடந்து கொண்டால், அவர்களுக்கு உபகாரம் செய்தால், அவர்களுக்கு தேவையான விடயங்களை அவன் பூர்த்தி செய்து கொடுத்தால், அவருடைய அந்த பாவங்கள் கூட, அந்த பாவங்களுக்குரிய தௌபாவாக கூட இது அமைந்து விடுகிறது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கட்டத்திலே நாங்களும் பெற்றோராக மாறப்போகிறோம். நாங்கள் பெற்றோராக மாறியதற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மாறு செய்கின்ற பொழுது, எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற பொழுது, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எங்களை அவமானப்படுத்தக்கூடிய அமைப்பிலே செயல்படுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் தெரியும் எங்களுடைய பெற்றோர் எந்த அளவு என்னுடைய விடயத்திலே வேதனைப்பட்டிருப்பார்கள், எந்த அளவு அவர்கள் உருகி இருப்பார்கள், எந்த அளவு அவர்கள் மனம் நொந்திருப்பார்கள் என்பது அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வரும். சில நேரங்களில் தெரிய வருகின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர் உயிரோடு இல்லாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது, அவர்கள் மரணித்து விட வாய்ப்பிருக்கிறது. எனவே இதனை நாம் சரியாக புரிந்து கொண்டு, சரியாக விளங்கிக் கொண்டு, இஸ்லாம் எந்த அளவுக்கு பெற்றோர் விடயத்திலே அது மதிப்பு கொடுத்திருக்கிறது, கண்ணியம் கொடுத்திருக்கிறது என்பதை சரியாக விளங்கிக் கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அதனை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களும் வர வேண்டும், ஒவ்வொரு சகோதரர்களும் முன்வர வேண்டும், ஒவ்வொரு சகோதரிகளும் முன்வர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பெற்றோர் விடயத்திலே கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், உங்களுடைய பெற்றோர் முதுமையை அடைந்தால், உங்களுடைய காலடியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால், அந்த வயோதிபம் இருக்கிறது அவர்களுடைய இளம் வயதுகளையெல்லாம் தாண்டி முறுக்கேறி அந்த வயதுகளையெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த கட்டம், மனதிலே சில நேரங்களிலே தைரியம் இருக்கும், மனதிலே ஆசை இருக்கும், மனதிலே பல எண்ணங்கள் இருக்கும், ஆனால் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது, அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது, மனதிலே எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்திலே முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களிடத்திலே உங்களுடைய பெற்றோர் வயோதிபத்தை அடைந்தால் நீங்கள் சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள், நீங்கள் அவர்களை வெறுக்கிறீர்கள் என்று அவர்கள் உணரக்கூடாது. அந்த சி என்ற வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவர்களை என்னுடைய மகன் என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டான், என்னுடைய பிள்ளை என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டது என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். இதனை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு கண்ணியமான, அழகான, மென்மையான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய தோல் புஜங்களை அவர்களுக்கு நீங்கள் பணித்துக் கொடுங்கள். அவர்களோடு கண்ணியமான வார்த்தைகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், என்னுடைய சிறிய பராயத்தில் என்னுடைய பெற்றோர் எப்படி என்னுடைய விடயத்திலே அன்பு செலுத்தினார்களோ, எப்படி இரக்கமாக நடந்து கொண்டார்களோ, அதே போன்று நீ இவர்களுடைய விடயத்திலும் இரக்கமாக நீ நடந்து கொள், அன்பு காட்டு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எங்களுடைய சிறு பராயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு நாம் எந்த ஒரு நலவையும் எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாமல் இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம், எங்களுடைய பெற்றோருடைய ஒரு விரல் போதும் எங்களை நசுக்குவதற்கு, எங்களுடைய உயிர்களை போக்குவதற்கு. அவர்கள் அவதானிப்பில்லாமல் இருந்தால் ஒரு சில நிமிடங்கள் போதும் எங்களுடைய உயிர்கள் பிரிவதற்கு. அப்படி ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்துதான் அவர்கள் எங்களை வளர்த்து எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் உபகாரங்களை செய்து எங்களை ஆளாக்கி வைத்திருக்கிறார். எங்களுக்கு வயது வந்ததற்கு பிறகு, அவர்களுடைய தோல் கட்டு அளவுக்கு நாங்கள் உயர்ந்ததற்கு பிறகு, நான் உயர்ந்தவன், பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க முடியாது, அவர்களுடைய சொற்களை கேட்க முடியாது, அவர்கள் ஒரு சத்தம் போட்டால் அதைவிட கூடுதலான சத்தம் போடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று அந்த நேரத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். எனவே அந்த சிறிய பராயத்திலே அன்போடு ஆதரவாக சகல விடயங்களையும் எங்களுடைய தாய் எங்களுடைய தந்தை அவதானித்து செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் முதுமையான வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய வயோதிபத்திற்கு அவர்களுடைய அந்த வாலிபத்திற்கு பின்னால் மீண்டும் குழந்தை தன்மையை அவர்கள் அடைகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை இவர்களுடைய மனம் நோகும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள். அவர்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கொடுங்கள். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை நீங்கள் சரியாக செய்யுங்கள். மார்க் விடயங்களிலே அவர்கள் உங்களிடத்திலே இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதை நீங்கள் சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக இதன் முழுமையான கூலிகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு பிள்ளையினுடைய பொறுப்பு தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வதும் தன்னுடைய பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கோருவதும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ்.